விவசாயி விவசாயி
பண்பலை ஒளிபரப்பு 107.4 தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இருந்து.
வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 மகா எட்ஸ் அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் விவசாயி சமுதாய வானொலி. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் மே 30 உலக உருளைக்கிழங்கு தினமாக கொண்டாடப்படுகிறது. அதை முன்னிட்டு உருளைக்கிழங்கு பற்றிய பல முக்கிய தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள வருகிறார் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள காய்கறி பயிர்கள் துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் இந்துராணி அவர்கள். அவர்கள் கூறும் தகவல்களை கேட்டு வாங்க கேட்டு அறிந்து கொள்ளலாம்.
அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் முனைவர் சா இந்துராணி, பேராசிரியர் மற்றும் தலைவர், காய்கறி அறிவியல் துறை, தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோவை. இன்னைக்கு நம்ம உருளைக்கிழங்கை பத்தி பல முக்கியமான தகவல்களை பார்க்க போறோம். பல வகையான கிழங்கு வகைகள் இருந்தாலும் அதுல ஒரு முக்கியமான கிழங்காகவும் அனைவருக்கும் ரொம்ப பிடிச்ச கிழங்காகவும் இருக்கிறது உருளைக்கிழங்கு. இந்த உருளைக்கிழங்கை பிடிக்கல அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. உருளைக்கிழங்கு இல்லாத காய்கறியை நினைச்சு பார்க்கவும் முடியாது. உருளைக்கிழங்கு இல்லாத சமையலறையும் இருக்காது. நம்ம ஏன் இன்னைக்கு குறிப்பா உருளைக்கிழங்கை பத்தி பேசுறோம் அப்படின்னா, ஒவ்வொரு ஆண்டும் மே 30 அதாவது இன்னைக்கு சர்வதேச உருளைக்கிழங்கு தினமா கொண்டாடப்பட்டு வருது. உருளைக்கிழங்கோட பொருளாதார மற்றும் சமூக முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு 2008 முதல் சர்வதேச உருளைக்கிழங்கு ஆண்டாக கொண்டாடினாங்க. அதுல இருந்து ஒவ்வொரு வருடமும் மே 30 சர்வதேச உருளைக்கிழங்கு தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த உருளைக்கிழங்கு எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா, தென் அமெரிக்காவை தாயகமாக கொண்டது. குறிப்பா ஐரோப்பாவில 16 அறிமுகப்படுத்தப்படுது. இந்தியாவுக்கு எப்போ வந்துச்சு அப்படின்னா, 17 போர்ச்சுகீசியர்களால் முதன் முதல்ல உருளைக்கிழங்கு இந்தியாவிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நெல் கோதுமைக்கு அடுத்தபடியா அதிகமாக உற்பத்தி செய்யப்படும் உணவுப் பொருள் உருளைக்கிழங்கு. பெரும்பான்மையான பொருளாதாரத்தில் வளர்ந்த நாடுகளில் உருளைக்கிழங்கு தான் பிரதானமான உணவாக கருதப்படுகிறது. 1845-1852 இந்த காலகட்டத்தில் அயர்லாந்தில் மொத்த மக்கள் தொகையோட 1/3 உருளைக்கிழங்கு தான் ஒரு உணவுக்கான பொருளாக நம்பியிருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் உருளைக்கிழங்கு பயிர் கருகல் நோயால் பாதிக்கப்பட்டது, பொட்டேட்டோ பிளைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கருகல் நோயால லட்சக்கணக்கான மக்கள் உணவின்றி மடிந்தனர். அதனால இந்த காலகட்டத்தை அயர்லாந்து பஞ்சம், ஐரிஷ் ஃபெமைன் அப்படின்னு வரலாற்றில் பதிவு பண்ணியிருக்காங்க. பொதுவாக உருளைக்கிழங்கு மலைப்பிரதேசங்களில் அதிக அளவில் விளைவிக்கப்படுகிறது. உருளைக்கிழங்குல பார்த்தோம்னா மாவுச்சத்து மற்றும் கார்போஹைட்ரேட் அதிகமாக நிறைஞ்சிருக்கு. தாய்ப்பால் அடுத்தபடியாக நம்ம திட உணவு ஆரம்பிக்கும் போது உருளைக்கிழங்கை வேக வச்சு மசிச்சு கொடுக்குற பழக்கம் இந்தியாவில் பரவலாக காணப்படுது. இதில் சுவாரஸ்யமான ஒரு உண்மை என்னென்னா, 1 கிலோ உருளைக்கிழங்குல 10-35 mg கரோட்டினும் இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் உருளைக்கிழங்கு 5000 hectare நிலப்பரப்பில் 105,000 உற்பத்தி செய்யப்படுது. இதோட உற்பத்தி திறனும் அதிகம். 1 hectare உருளைக்கிழங்குல 20-25 tons விளைச்சல் கிடைக்கும். இது நெல்லோட உற்பத்தி திறனை விட அதிகம். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, 1995 விண்வெளியில ஸ்பேஸ் ஷட்டில் கொலம்பியா அதுல பரிசோதனை முயற்சியா பயிர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு முயற்சி எடுக்கப்பட்டது. அந்த நேரத்துல முதலா விண்வெளியில வளர்க்கப்பட்ட முதல் காய்கறி பயிர் உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்குல வைட்டமின் சி குறைவால இந்த கப்பல் பயணிகளுக்கெல்லாம் ஸ்கர்வி அப்படின்னு ஒரு நோய் வந்து ஏற்பட்டுச்சு. அந்த நோயை தீர்க்கறதுக்கு உருளைக்கிழங்கு தான் மருந்தா பயன்படுத்தினாங்க. இந்தியாவில் உருளைக்கிழங்கு எங்கெங்க பயிரிடப்படுது அப்படின்னா, வடமாநில மலைப்பிரதேசங்களான இமாச்சல பிரதேசம், உத்தரப்பிரதேசம், வெஸ்ட் பெங்கால், பீகார், குஜராத், மத்திய பிரதேஷ் ஆகிய மாநிலங்களில் அதிக அளவு உருளைக்கிழங்கு பயிரிடுறாங்க. தமிழ்நாட்டில் மலை மாவட்டங்களான நீலகிரி, திண்டுக்கல்லை சேர்ந்த கொடைக்கானல் ஆகிய மாவட்டங்களில் உருளைக்கிழங்கு அதிகமாக விளைவிக்கப்படுகிறது. இது தவிர கிருஷ்ணகிரி மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் குறைந்த அளவில் உருளைக்கிழங்கு பயிரிடுறாங்க. இப்படி பயிரிடப்பட்ட உருளைக்கிழங்கை வேளாண் விளைபொருள் உற்பத்தி சந்தை குழு மூலமாக இந்தியாவில் விளையிற உருளைக்கிழங்குகளை விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்கிறாங்க. இது தவிர கூட்டுறவு நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள் மற்றும் உணவு தொழிற்சாலைகள் ஆகியவையும் பெருமளவில் உருளைக்கிழங்கை கொள்முதல் செய்கிறாங்க. சர்வதேச உருளைக்கிழங்கு மையம் உருளைக்கிழங்கை பற்றின ஆராய்ச்சிக்காக 1971 பெருவில் லிமா அப்படிங்கிற இடத்துல ஆரம்பித்தாங்க. இந்தியாவில் மத்திய உருளைக்கிழங்கு ஆராய்ச்சி நிறுவனம் ஷிம்லாவில் இருக்குது. இவங்க ஒவ்வொரு வருடமும் அதிகமான ரகங்களை உருளைக்கிழங்கில் வெளியிட்டுட்டு வராங்க. 30+ ரகங்களை இது வரைக்கும் வெளியிட்டிருக்காங்க. அதில் குஃப்ரி ஜோதி, குஃப்ரி சந்திரமுகி, குஃப்ரி ஸ்வர்ணா, குஃப்ரி ஜீவன், குஃப்ரி சிப்ஸோனா 1, 2 இந்த ரகங்கள்லாம் முக்கியமான ரகங்களாக கருதப்படுது. இந்த உருளைக்கிழங்கு எப்படி பயிர் பெருக்கம் செய்யலாம் அப்படின்னா, முழு கிழங்குகளை அதாவது 1.8-2.5 tons ஒரு ஹெக்டருக்கு உபயோகப்படுத்தலாம். இப்போ நவீன முறையில் விதை மூலம் இந்த உருளைக்கிழங்கு உற்பத்தி பண்ணப்பட்டு வருது. அதுக்கு ட்ரூ பொட்டேட்டோ சீடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வழியாக பயிர்பெருக்கம் செய்யும்போது 100-120 கிராம் நமக்கு ஒரு ஹெக்டருக்கு விதை இருந்தால் போதும். இந்த உருளைக்கிழங்குல ஊடு பயிராக பயிர் வகைகளையும் பயன்படுத்தலாம். ஒரு காலகட்டத்தில் பார்த்தா சிப்ஸ் அப்படின்னாலே நேந்திரன் இல்லைனா மரவள்ளிக்கிழங்கு இதுதான் பிரபலமாக இருந்துச்சு. இந்த காலகட்டத்தில் உருளைக்கிழங்குக்கு அப்படின்னு ஒரு மார்க்கெட் வந்து உருவாச்சு. குழந்தைங்களோட ரொம்ப விரும்பத்தகுந்த ஒரு உணவுப் பொருளாக உருளைக்கிழங்கு சிப்ஸு இல்லைனா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இது ரெண்டும் இப்போ மார்க்கெட்டை பெரிய அளவில் ஆண்டுட்ருக்கு. மேலும் இது தவிர உருளைக்கிழங்குல ஒரு மனித உடலுக்கு தேவையான அத்தியாவசிய உணவாகவும் இதை கருதலாம், மருந்தாகவும் இது பயன்படுத்தப்பட்டு வருது. குறிப்பாக ஒல்லியா இருப்பவர்களோட எடை அதிகரிக்கிறதுக்கு, சுலபமான செரிமானத்திற்கு, சரும பாதுகாப்புக்கு, கீழ்வாதம் அப்படிங்கிற நோய்க்கு ஒரு சிறந்த நிவாரணியாகவும், வாய்ப்புண் மற்றும் மூளை செயல்பாட்டு திறனை அதிகரிக்கவும் உருளைக்கிழங்கு பயன்பட்டு வருது. இந்த தகவல்கள் எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.